அப்போஸ்தலர் அதிகாரம் 23. யூத சங்க கூட்டத்தினரை பார்த்து பவுல்,
சகோதரர்களே, தேவனுக்கு முன்பாக நல்ல வகையில் என் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். சரியென்று நான் நினைத்ததையே எப்போதும் செய்து கொண்டிருக்கிறேன்
என்றான். தலைமை ஆசாரியனான அனனியா அங்கிருந்தான். பவுல் கூறுவதைக் கேட்ட அனனியா பவுலின் அருகே நின்ற மனிதரை நோக்கி பவுலின் வாயில் அடிக்குமாறு கூறினான். பவுல் அனனியாவை பார்த்து,
தேவன் உன்னையும் அடிப்பார். அழுக்கான சுவர் வெள்ளையடிக்கப்பட்டது போன்று நீ காணப்படுகிறாய். நீ அங்கு அமர்ந்து மோசேயின் சட்டப்படி என்னை நியாயம் தீர்க்கிறாய். ஆனால் என்னை அடிக்குமாறு அவர்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறாய். அது மோசேயின் சட்டத்திற்கு எதிரானது
என்றான். பவுலின் அருகில் நின்றிருந்த மனிதர்கள் அவனை நோக்கி,
தேவனுடைய தலைமை ஆசாரியனிடம் நீ இவ்வாறு பேசக்கூடாது, நீ அவரை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்
என்றனர். பவுல்,
சகோதரர்களே, இம்மனிதன் தலைமை ஆசாரியன் என்பது எனக்கு தெரியாது. வேத வாக்கியங்களில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, உன் மக்களின் தலைவர்களை குறித்து தீயவற்றை கூறலாகாது என்று எழுதப்பட்டுள்ளது
என்றான். அக்கூட்டத்தில் சிலர் சதுசேயராகவும் சிலர் பரிசேயராகவும் இருந்தார்கள். எனவே பவுலுக்கு ஒரு யோசனை ஏற்பட்டது. அவன் அவர்களிடம் உரக்க,
எனது சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், எனது தந்தையும் ஒரு பரிசேயர். மரணத்திலிருந்து மக்கள் எழுவர் என்று நான் நம்புவதால் என்னை இங்கு நியாயம் தீர்க்கின்றனர்
என்றான். பவுல் இதை கூறியதும் சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. குழுவில் ஒரு பிரிவினை ஏற்பட்டது. மக்கள் இறந்த பிறகு மீண்டும் வாழ இயலாது என்று சதுசேயர் நம்புகிறார்கள். தேவதூதர்களோ ஆவிகளோ இருப்பதில்லை என்று சதுசேயர்கள் போதிக்கிறார்கள். ஆனால் பரிசேயர்கள் இவற்றையெல்லாம் நம்புகிறார்கள். எல்லா யூதர்களும் உரக்க சத்தமிட ஆரம்பித்தனர். பரிசேயரான சில வேதபாரகர்கள் எழுந்து நின்று இவ்வாறு விவாதித்தனர்.
நாங்கள் இந்த மனிதனிடம் எந்த குற்றத்தையும் காணவில்லை. தமஸ்குவுக்கு வரும் வழியில் தேவதூதனோ ஆவியோ அவனோடு பேசியிருக்க வேண்டும்
என்றனர். விவாதம் சண்டையாக மாறிற்று. யூதர்கள் பவுலை நார் நாராக கிழித்து விடுவார்கள் என்று அதிகாரி அஞ்சினான். எனவே அவன் கீழே சென்று யூதர்களிடமிருந்து பவுலை விலக்கி அழைத்து வந்து படைக்கூட்டத்தில் வைத்திருக்குமாறு வீரர்களுக்கு கட்டளையிட்டான். மறுநாள் இரவு கர்த்தர் பவுலின் அருகே வந்து நின்றார். அவர்,
தைரியமாக இரு, என்னை குறித்து எருசலேமின் மக்களுக்கு நீ கூறியிருக்கிறாய். நீ ரோமுக்கும் சென்று அங்குள்ள மக்களுக்கு என்னை குறித்து சொல்ல வேண்டும்
என்றார். மறுநாள் காலையில் சில யூதர்கள் ஒரு திட்டம் வகுத்தனர். அவர்கள் பவுலை கொல்ல விரும்பினர். அவர்கள் தங்களுக்குள் பவுலை கொல்லும் மட்டும் உண்பதோ பருகுவதோ இல்லை என்று ஒரு சபதம் செய்து கொண்டனர். 40 யூதர்களுக்கு மேலாக இச்சதித்திட்டத்தை வகுத்தனர். இந்த யூதர்கள் தலைமை ஆசாரியரிடமும் முதிய யூத தலைவர்களிடமும் சென்று பேசினர். யூதர்கள்,
நாங்கள் எங்களுக்குள் ஒரு சபதம் செய்துள்ளோம், பவுலை கொல்லும் மட்டும் உண்பதோ உறங்குவதோ இல்லை என்று தீர்மானமாக சபதம் பூண்டுள்ளோம். எனவே நாங்கள் செய்ய விரும்புவது இதுவே. நீங்களும் யூத குழுவைச் சேர்ந்த எல்லா தலைவர்களும் போர் அதிகாரிக்கு ஒரு செய்தியை அனுப்புங்கள். பவுலை உங்களிடம் அனுப்புமாறு அவ்வதிகாரிக்கு கூறுங்கள். பவுலிடம் இன்னும் அதிகமான கேள்விகள் கேட்க விரும்புவதாக அவ்வதிகாரிக்கு சொல்லுங்கள். அவன் இங்கு வரும் வழியில் பவுலை கொல்வதற்காக நாங்கள் காத்து கொண்டிருப்போம்
என்றனர். பவுலின் சகோதரியின் குமாரன் இத்திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டான். அவன் படைக்கூட்டத்திற்கு சென்று இதை குறித்து பவுலுக்கு கூறினான். அப்போது பவுல் படை அதிகாரிகளில் ஒருவரை அழைத்து அவரை நோக்கி,
இவ்விளைஞனை அதிகாரியிடம் அழைத்துச் செல்லுங்கள், இவன் அவருக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும்
என்றான். எனவே படை அதிகாரி பவுலின் சகோதரியின் குமாரனை அதிகாரியிடம் அழைத்து வந்தான். அதிகாரி,
பவுல் என்ற கைதி இவ்விளைஞனை உங்களிடம் அழைத்துச் செல்லுமாறு கூறினான், அவன் உங்களிடம் ஏதோ கூற வேண்டுமாம்
என்றான். அதிகாரி இளைஞனை கையை பிடித்து தனித்த ஓரிடத்துக்கு அழைத்துச் சென்றான். அவன் இளைஞனை நோக்கி,
நீ என்னிடம் என்ன கூற விரும்புகிறாய்
என்று கேட்டான். இளைஞன்,
பவுலை நாளை சங்கக்கூட்டத்திற்கு அழைத்து வரும்படியாக உங்களை கேட்பதற்கு யூதர்கள் முடிவெடுத்துள்ளனர். அவர்கள் பவுலிடம் சில விளக்கங்களை கேட்க விருப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டும் என விரும்புகின்றனர். ஆனால் அவர்களை நம்பாதீர்கள். 40 பேருக்கும் மேலான யூதர்கள் ஒழிந்திருந்து பவுலை கொல்ல காத்திருப்பர். அவனை கொல்லும் வரைக்கும் முன்பதோ பருகுவதோ இல்லை என்று அவர்கள் சபதமிட்டுள்ளனர். உங்கள் சம்மதத்திற்காக இப்போது அவர்கள் தயாராக காத்து கொண்டிருக்கின்றனர்
என்றான். அதிகாரி இளைஞனை அனுப்பிவிட்டான். அதிகாரி அவனை நோக்கி,
அவர்கள் திட்டத்தை எனக்கு கூறியதாக யாரிடமும் சொல்லாதே
என்றான். பின்பு அதிகாரி 2 படை அதிகாரிகளை அழைத்தான். அவன் அவர்களை நோக்கி,
செசரியாவுக்கு போவதற்கு சில மனிதர்கள் வேண்டும். 200 படை வீரர்களை ஆயத்தப்படுத்துங்கள். 70 குதிரை வீரர்களையும் 200 ஈட்டியேந்திய வீரர்களையும் தயார்படுத்துங்கள். இன்றிரவு 9 மணிக்கு புறப்பட தயாராக இருங்கள். பவுல் சவாரி செய்வதற்கும் சில குதிரைகளை பெறுங்கள். ஆளுநர் ஃபெலிக்ஸிடம் அவன் பாதுகாப்பாக அனுப்பப்பட வேண்டும்
என்றான். அதிகாரி ஒரு கடிதம் எழுதினான். அக்கடிதத்தின் விவரம் வருமாறு,
கிளாடியஸ் லைசியஸிடமிருந்து மிக மாட்சிமை மிக்க ஆளுநர் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். யூதர்கள் இம்மனிதனை கைப்பற்றி அவனை கொல்வதற்கு இருந்தார்கள். அவன் ஒரு ரோம குடிமகன் என்பதை நான் அறிந்தேன். எனவே நான் எனது வீரரோடு சென்று அவனை காப்பாற்றினேன். அவர்கள் ஏன் அவனை பழிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினேன். எனவே யூத சங்கத்துக்கு முன்னால் அவனை கொண்டு வந்தேன். இதுவே நான் கண்டது. தவறான சில காரியங்களை பவுல் செய்ததாக யூதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் அவர்களது சொந்த யூத விதிகளை பற்றியது. இந்த விஷயங்கள் எதுவும் சிறை தண்டனைக்கோ மரண தண்டனைக்கோ ஏற்றவை அல்ல. சில யூதர்கள் பவுலை கொல்ல திட்டமிடுகிறார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. எனவே தாமதிக்காமல் நான் அவனை உங்களிடம் அனுப்புகிறேன். அவனுக்கெதிரான காரியங்களை உங்களுக்கு சொல்லுமாறு நான் அந்த யூதர்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்பதே.
அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை வீரர்கள் செய்தனர். அன்றிரவு அந்திபத்திரி நகரத்திற்கு வீரர்கள் பவுலை கூட்டிச் சென்றனர். மறுநாள் குதிரை மேலிருந்த வீரர்கள் பவுலோடு செசரியாவுக்குச் சென்றனர். ஆனால் மற்ற வீரர்களும் ஈட்டி ஏந்திய வீரர்களும் எருசலேமிலுள்ள படைக்கூட்டத்துக்கு திரும்பினர். குதிரை மேலிருந்த வீரர்கள் செசரியாவுக்குள் நுழைந்து ஆளுநரிடம் கடிதத்தை கொடுத்தனர். பின் பவுலை அவரிடம் ஒப்படைத்தனர். ஆளுநர் கடிதத்தை படித்தார். பின் அவர் பவுலை நோக்கி,
நீ எந்த பகுதியை சேர்ந்தவன்
என்று கேட்டார். பவுல் சிலிசியாவை சேர்ந்தவன் என்பதை ஆளுநர் அறிந்தார். ஆளுநர்,
உன் மீது குற்றம் சுமத்தியவர்கள் இங்கு வரும்போது வழக்கை விசாரிக்கிறேன்
என்றார். அரண்மனையில் பவுலை வைத்திருக்கும் பொருட்டு ஆளுநர் ஆணைகள் பிறப்பித்தார்.